இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த ஆசிரியர்களின் ஆசியுடனும் என்னுடைய இரண்டு குருமார்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்று என்னுடைய சத்சங்கத்தை பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்திலிருந்து சிலவற்றை எடுத்து அதை பற்றி சிறு விளக்கங்களை பார்ப்போம் என்றிருக்கின்றேன். அதற்குரிய காரணம், ஒரு சாதகர் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக நான் அனுப்பியிருந்த காலை நற்செய்தியில் சில விளக்கங்கள் கூடுதலாக தரும்படி ஒரு செய்தி ஒன்று இன்று மதியம் அனுப்பியிருந்தார். அதையே நான் சிந்தித்தும் இருந்தேன் நேற்று. அதை பற்றி பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான் கொடுத்த நற்சிந்தனைகள் இந்த கிழமை அதிலிருந்து சில பகுதிகளை ஆராய்வோம் என்று. அதன்படி பக்கம் 349 350 இருக்கும் சில விடயங்களை எடுத்து எங்களுடைய கிரியா சாதனைக்கு அவை எவ்வாறு செயல்படுகின்றது என்பதையும் பார்ப்போம். அதை நாங்கள் திரும்ப திரும்ப பல இடங்களில் பார்த்திருந்தாலும் இன்று அந்த சாதகருக்காக நாங்கள் அதை மீண்டும் ஒரு முறை மீட்டல் செய்வோம். பாபாஜி சொல்கின்றார், சுய முன்னேற்றத்திற்கு நான் எனது என்பதில்லாமல் ஆன்மாவை கவனிக்க வேண்டும். ஒரே வசனத்தில் சொல்லிவிட்டார் ஒரு பெரிய சைவ சித்தாந்த தத்துவத்தையே. நான் எனது என்பது இல்லாது ஆன்மாவை கவனிக்க வேண்டும். அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய அகங்காரமாக நானும் மமகாரமாக எனதும் எங்களை பற்றி இருக்கின்றது. இறுதியில் நாங்கள் ஆணவ மலத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் வெல்ல வேண்டும். அந்த நிலைக்கு வரும்போது நாங்கள் எனது என்பதை முதல் விட்டு நான் என்பதை இறுதியில் விட வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது. ஆனால் இந்த ரெண்டு நிலையையும் நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்து வளரும் போது நான் என்பது முதல் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதன் பிறகுதான் எனது என்பது வருகின்றது. ஏனென்றால் சிறு பிள்ளையிலிருந்து நாங்கள் வளரும் போது எதுக்கெடுத்தாலும் நான் 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 என்று சொல்லி அதை நானாக சொல்லுவோம். அதன் பிறகு அது எனது 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 என்று உரிமை கொண்டாடி விடுவோம். இந்த உலகத்தில் மாயா மலத்தை பாவித்து இறைவன் எங்களுக்கு தனு கரண பூவன பூவங்களாக இந்த உலகையும் உலகில் இருக்கும் பொருளையும் எங்களுடைய உடலையும் எங்களுக்கு பொறிகள் எல்லாவற்றையும் தந்திருக்கின்றார். அவற்றை தந்ததற்குரிய காரணம் எங்களுடன் இணைந்து எங்களுக்கு தரப்பட்ட வினைகளை, பிராப்த வினைகளை எங்களுடைய இந்த உடலுடன் செயல்படுத்துவதற்காக இறைவன் தந்த வினைகளை அதை இயக்கி செயல்பட வச்சு அதிலிருந்து நாங்கள் வெளியால் வந்து மலத்தை வெல்ல வேண்டும் என்பதன் நோக்கம். ஆனால் நாங்கள் இந்த யோகத்திற்குள் வரும் வரையும் எங்களுடைய சாதகர்கள் அதை உணர்ந்தது மிகவும் கம்மி குறைவாகவே இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் கிரியா யோகத்தில் தான் அதற்குரிய முழு விளக்கமும் தரப்பட்டு பாபாஜியின் கிரியா யோகம் எங்களுக்கு சாதனைக்காகவும் பயிற்சிக்காகவும் இந்த உடலில் இருக்கும் எங்களுடைய ஆன்மாவுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த யுக்தியாகிய அந்த கிரியா யோக யுக்திகளை பயன்படுத்தி எங்களுடைய இந்த நான் எனது என்பதை நாங்கள் விட்டு விலத்த வேண்டும். அது இறுதி நிலை. ஆனால் அதை விட்டு சிறிது 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 சிறிதாக விலத்தி முழுமையாகவே விடுபட வேண்டும். அதை பாபாஜியின் தெய்வீக குரலில் ஒரு வசனத்தில் தந்திருக்கின்றார் பாபாஜி. அடுத்ததாக, அன்றாட வாழ்க்கையில் தினமும் ஆன்மீக குறிப்பு எழுதுதல் அவசியம். அதில் தியானம், வழிபாடு, அன்றாட முன்னேற்றம் என்பவற்றை குறித்து வைக்க வேண்டும். இதை எத்தனை தரம் நாங்கள் பேசினாலும் அதில் நட்டமில்லை. ஏனென்றால் இதை நீங்கள் முழுமையாக ஒவ்வொரு நாளும் செய்யும் வரையும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் ஏதோ ஒரு நேரத்தில் அது உங்களுடைய சிந்தைக்குள் அகப்பட்டு நீங்கள் அதன்படி அந்த ஆன்மீக குறிப்பேடு எழுதுவதை நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதுதான் பாபாஜியின் விருப்பம் என்று நான் நினைக்கின்றேன். அதை என் மூலமாக அவர் உங்களுக்கு தருகின்றார் என்பதையும் நினைக்கின்றேன். இது என்னுடைய சொந்த கருத்தல்ல. பாபாஜி ஒவ்வொருதர் மூலமாகவும் மற்றவர்களுக்கு சாதனைக்குரிய விடயங்களை கொணர்வார். இது என் மூலமாக உங்களுக்கு இன்று கிடைக்கின்றது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அந்த ஆன்மீக குறிப்பேடு நீங்கள் எழுதும் போது அடுத்த வசனம் சொல்லுகின்றார், யோகம் சமாதி நிலை பிரமானந்தம் அதாவது பேரானந்தம் ஆகியவை குருவருளால் கிடைப்பன. மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்த போதும் தன்னிலையிலிருந்து கீழே தடக்கி விழ இடம் உண்டு. இது அடுத்த முக்கியமான விடயம் எங்களுடைய பயிற்சிக்கும் சாதனைக்கும். இதில் எல்லோரும் நாங்கள் அங்கத்தவர்களாகவே இருப்போம். நாங்கள் அந்த நிலையை வெல்லும் வரை என்னையும் சேர்த்துத்தான் செல்கின்றேன், அடியேனையும். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் சாதனையில் முன்னேறி பாபாஜிக்கு கிட்ட 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 போய்கொண்டிருந்தால் கூட எந்த நிலையிலும் நாங்கள் தடக்கி விழுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு என்பது யார் சொல்கின்றார்? எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி சொல்கின்றார். அதற்குரிய காரணம் இந்த நான் எனது என்பதுதான் கூடுதலாக இருக்கும். அதை கூட நீங்கள் சிறிது சிறிதாக வென்றுவிட்டாலும் பாபாஜியின் பரீட்சை இருக்கும். பாபாஜி எங்களுடைய எல்லா சாதகர்களுடைய ஆன்மாக்களையும் பரீட்சை செய்வார். பரீட்சை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் டெஸ்ட். எங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். இதை அடியேனும் இந்த சோதனைகளில் அகப்பட்டு வருகின்றேன். நான் மாத்திரமல்ல, நீங்கள் எல்லோருமே அகப்படுவீர்கள் நீங்கள் இந்த சாதனையை செய்து கொண்டு போகும் போது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் பாடசாலையில் படித்து சிறுவர்களாக இருக்கும் போது பெரியவர்களாக வந்த பிறகு பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டங்கள் பெற்று இப்போது வேலை செய்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றோம். நீங்கள் எங்கே போய் என்னத்தை படித்தாலும் அங்கு ஒரு சோதனை வைப்பார்கள். அது உலகியலிலும் உண்டு. நீங்கள் படிக்காமல் ஒரு வேலைக்கு போனால் கூட அந்த வேலையை பற்றிய ஒரு சோதனை வைப்பார்கள். அதில் நீங்கள் தேர்ந்தால்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதேபோல் பாபாஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவரும் ஆன்மீகத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு சோதனை தந்து கொண்டே இருப்பார். அதை நீங்கள் சோதனை என்று அறிவது முதலாவது முக்கியமான விடயம் உங்களுடைய சாதனையில். சாதனையில் சோதனை வருவதை நீங்கள் அறிய வேண்டும். அப்படி அறியாவிட்டால் அது வேதனையில் போய் முடியும். ஆகவே பாபாஜியின் சோதனை பயிற்சி எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அது எந்த அளவில் அந்த சோதனை வரும் என்பது உங்களுடைய வினைப்பயன்களையும் பொறுத்தது. நீங்கள் கொண்டு வந்த பிராப்த வினைகளை பொறுத்தது பாபாஜியின் சோதனை எந்த அளவில் உங்களுக்கு தரப்படும் என்பது. அது அவராய் உங்களுக்கு தருவதில்லை, உங்களுடைய வினைப்பயனை வைத்து அந்த வினைப்பயனை சோதனை கேள்வியாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் நீங்கள் அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி அதை சிந்தனைக்கு மேலாக வருகின்றீர்கள் என்பதை அவர் பார்ப்பார். அவராய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டார். உங்களுடைய வினைப்பயன்கள் என்ன இருக்கின்றதோ உங்களுடைய ஆன்மாக்கு, அதை நீங்கள் பாபாஜியோடு இருந்தாலும் அந்த வினைப்பயனை நீங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும், பாபாஜியோடு இல்லாவிட்டாலும் அனுபவிக்கத்தான் வேண்டும். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே யோக சாதகர்களே, நீங்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தில் பயணித்து கொண்டு போனாலும், நீங்கள் நல்ல சாதனையாளராக இருந்தாலும், எந்த நேரத்திலும் உங்களுடைய வினைப்பயனால் உங்களுடைய சோதனை பெரும் சோதனைகளாகவும் இருக்கலாம், சிறு சோதனைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் ரெண்டு விடயங்கள் மாத்திரம் நடக்கும். ஒன்று, பெரும் சோதனையாக இருக்கும்போது அந்த பக்குவ நிலைக்கு நீங்கள் வராவிட்டால், என்ன இப்படி பாபாஜி எங்களுக்கு இப்படி செய்து விட்டாரே, என்னுடன் சேர்ந்து பயிற்சி பெறுபவர்கள் மற்ற எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார், அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், என்னை மாத்திரம் இந்த மிகவும் துக்கமான ஒரு சோதனைக்குள் தள்ளிவிட்டு விட்டாரே என்று சொல்லி நீங்கள் அவரை விட்டு விலகுற அளவுக்கு அந்த சோதனை இருக்கும். அது உங்களுடைய சாதனையை எந்த அளவு செய்கின்றீர்கள் என்ற நோக்கத்திற்காக தரப்பட்ட சோதனை அல்ல. அவர் சோதனைக்கு எடுக்கும் விடயங்கள் எல்லாம் உங்களுடைய வினைப்பயனில் என்ன இருக்கின்றது என்பதை எடுத்து அதை சோதனை ஆக்குகின்றார். ஆகவே நீங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால், அவருடைய பாதையில் இருந்து விலகிவிட்டீர்கள் என்றால், மேலும் மேலும் வேதனைதான், சோதனைதான். ஆகவே நீங்கள் இந்த சாதனையில் பக்குவப்பட்டு கொண்டு வரும்போது அதில் நீங்கள் தவறிவிடக்கூடாது. அதையும் ஒரு நாசுக்காக அந்த வசனத்தில் சொல்லுகின்றார். நீங்கள் எவ்வளவு நிலை உயர்ந்தாலும் நீங்கள் வழுக்கி விழுவதற்கு, தடக்கி விழுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு என்பது. அது உலகியலில் நீங்கள் போய் வழுக்கி விழுவது தடக்கி விழுவது என்பது மிகவும் குறைந்த காரணம்தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் சாதனையில் முன்னேறி கொண்டு வரும்போது நீங்கள் இந்த உலகியலில் இருந்து விடுபட்டு கொண்டுதான் வருவீர்கள். நீங்கள் உங்களுடைய சாதனை பயிற்சியை நோக்கி கொண்டுதான் போவீர்கள். அதில் ஒரு விதமான கருத்து வேறுபாடும் ஒருவருக்கும் இருக்காது, உங்களுக்கும் இருக்காது, சத்குரு கிரியா பாபாஜிக்கும் இருக்காது. ஆனால் அப்படி நீங்கள் மேலே வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்து உங்களுடைய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது, திடீரென்று பேரிடி மாறி உங்களுக்கு ஒரு துன்பம் நிகழும் போது, அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நிச்சயமாக. ஏனென்றால் நீங்கள் மனித நிலையிலும் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், முழுக்க முழுக்க கடவுள் நிலைக்கு செல்லவில்லை, அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அந்த நிலையில் பாபாஜியை நாங்கள் குற்றம் சொல்லும் அளவுக்குத்தான் எங்களுடைய மனச்சிந்தனை பாயும், அதிலும் தவறு இல்லை. ஏனென்றால் உங்களுடைய சாதனை நிலையை பொறுத்தது. ஆனால் அந்த நேரத்தில் சாதகர்களே, நாங்கள் ஒன்றை ஒன்று மட்டும்தான் யோசிக்க வேண்டும். இந்த நிலை நடந்தது பாபாஜியின், நாங்கள் பாபாஜியின் பாதையில் நாங்கள் பயணித்து கொண்டிருந்தால் கூட இப்படியான ஒரு பேரிடி தரும் சம்பவம் நடந்தது, பாபாஜி எங்களுடைய சாதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றோ, அல்லது நாங்கள் சாதனையில் பிழைவிட்டு விட்டோம் என்றோ இல்லை. உங்களுக்கு தரப்பட்ட பரீட்சை தாள் பெரிய தாளாக இருந்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க உங்களுடைய வினைப்பயன். ஆகவே நீங்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருந்தாலும் சரி, பாபாஜியை விட்டு வெளியால் இருந்தாலும் சரி, அந்த வினைப்பயன் உங்களுக்கு வந்தே தீரும். அந்த வினைப்பயனை வெளியால் இருக்கும்போது வந்தால், கடவுள் என்று ஒரு பொது சொல்லுக்கு கீழே அந்த வினைப்பயனை கொடுத்து அந்த கடவுளை நீங்கள் மதிக்காத மாதிரி உங்களுடைய மனம் சென்று அப்படியே விரக்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போய்விடுவீர்கள் ஒரு நேரத்தில். ஆனால் பாபாஜியிடம் நீங்கள் உங்களுடைய சாதனையை செய்து கொண்டிருக்கும் போது அப்படியான ஒரு நிலை நிகழும் போது, உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்காது. கூடுதலாக உங்களுடைய, திரும்பவும் சொல்கின்றேன், உங்களுடைய சாதனை நிலை எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்பதுதான் அதற்குரிய கருத்து. ஆனால் அந்த நிலையில் இருந்து கொண்டு உங்களுக்கு வந்த துன்பத்தையோ அல்லது ஆறா துயரையோ, என்னுடைய சத்குரு பாபாஜி எனக்கு மனத்தைரியத்தையும், என்னுடைய பாதையில் இருந்து நாம் விலகாமல் இருக்க வேண்டும் என்ற மனத்தைரியத்தையும் தந்து, என்னுடைய ஆன்மாவுக்கு உதவி செய்து இந்த பிறப்பிலும் இனி வரப்போற பிறப்புகளிலும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு சத்குரு பாபாஜியை அதே நிலையில் மனதால் துதித்து கொண்டு அந்த துன்பத்தை நீங்கள் எடுத்து இன்பத்தை எப்படி எடுக்கின்றீர்களோ அதே போல் அந்த துன்பத்தையும் மெது மெதுவாக எடுத்து அதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மீக பாதை வெற்றியை நோக்கி மீண்டும் நடைபெறும். ஆனால் அதில் தடக்கி விழுந்து விட்டீர்கள் என்றால் இந்த பிறப்பில் இந்த உடலில் அந்த ஆன்மீக பாதை நின்றுவிடும். இதை இப்படியான சாதகர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இப்படியான பரீட்சைகள் எனக்கும் நடந்திருக்கின்றது. பாபாஜியை விட்டு ஓடிவிடலாமா என்ற அளவுக்கு கூட சாதாரண பயிற்சி நிலையில் இருக்கும்போது மனம் சிந்தித்திருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் உங்களுடைய வினைகளை உடலால் மனதால் வாக்கால் செய்யக்கூடாதென்று. நான் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். நான் ஆரம்ப பயிற்சியாளனாக இருக்கும்போது இப்படியான சோதனைகள் பாபாஜி வைக்கும்போது விட்டுட்டு ஓடி விடலாமா என்று ஒரு இறுதி கோட்டு வரைக்கும் கூட நான் சென்று வந்திருக்கின்றேன் ஆரம்ப நிலையில். அதற்குரிய காரணம் பக்குவப்படாத நிலை, எங்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்று தெரியாத நிலை, சைவ சித்தாந்த அறிவு இல்லாத நிலை, சைவ சித்தாந்தத்திலிருந்து முழுக்க முழுக்க வந்த கிரியா யோக அறிவு விளங்காத நிலை. ஏதோ 18 ஆசனங்கள் போட்டோம், பிராணாயாமம் செய்தோம், தியானம் செய்தோம், மந்திர பயிற்சி செய்தோம் என்று ஆரம்ப நிலையில் இருந்து வளர்ந்து கொண்டு வரும் வேளையில் அந்த பக்குவ நிலை எங்களுக்கு இல்லாத போது நாங்கள் அதை தவறாகவும் மனதினால் எண்ணிவிட்டோம். வழியால் சொல்லவில்லை வாக்கால் என்றால், வாக்கால் சொன்னால் நாங்கள் அந்த நிலையில் இருந்து விலத்தி இருப்போம். பாபாஜியின் பயிற்சி நிலையிலிருந்து விலத்தாத காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய வாக்கில் இருந்து வரவில்லை. நிச்சயமாக நாங்கள் செயலில் அதை காட்டவில்லை. நான் ஆனால் ஆரம்ப நில பயிற்சியின் போது என்னை எல்லை கோட்டுக்கே பாபாஜி கொண்டே விட்டிருக்கின்றார். 2-3 தடவைகள் அதில் இருந்து நான் அங்கால ஒரு அடி எடுத்து வைத்தால் கிரிய யோகத்தை விட்டிருப்பேன். ஆனால் அந்த நிலையில் தடுத்தாட்கொண்டார். அது அறிவை புகட்டி சிந்தனையை புகட்டி அந்த நிலைக்கு என்னை தள்ளவிடவில்லை. ஆனால் இன்று நான் இவ்வளவு தூரம் என்னுடைய பயிற்சியில் வளர்ந்து கொண்டு வந்து பல தூரம் வரவில்லை, வந்திருந்தாலும் இப்போது கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையில் இருந்து என்னுடைய அன்பு தொண்டு பக்தி சரணாகதியில் இருந்து செல்வதால் இப்போது என்னுடைய நிலை இன்னும் நன்றாக இருக்கின்றது. நானாகவே அந்த கோட்டை தாண்ட மாட்டேன் என்பது ஓரளவு நிச்சயமாக எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் இந்த ஆணவ மலம் முற்றாக எங்களை விட்டு அகலாத வரைக்கும் ஒன்றையுமே நம்ப முடியாது. ஏனென்றால் மலம் உங்களை பீடித்து கொள்ளும். ஆகவே நீங்கள் அந்த இறுதி நிலையை அடையும் வரைக்கும் நீங்கள் விழிப்புணர்வுடன் உங்களை பின்பற்றி வருபவை என்ன வருகின்றது உங்களுடைய வாழ்க்கையில், அது வந்துதான் போகும், அதை நீங்கள் மாற்ற முடியாது. பாபாஜியின் பரீட்சையும் வந்துதான் போகும், அதையும் நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் பாபாஜியின் பரீட்சையிலிருந்து நீங்கள் தேறிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஆன்மீக ஈடேற்றம் கிடைத்துவிடும். அதுவரைக்கும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதான் ஒரே ஒரு சத்சங்கத்தில் சொல்லி இருக்கின்றேன், கிரியா சாதகர்கள் எல்லோரும் அறி நோக்கு பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும். அறிநோக்கு இன்றைய சத்சங்கத்தில் புதியவர்கள் இருந்தால், சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சிங்கத்தை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும், சிங்கத்துக்கு தெரிந்தாலும், அது வீரநடை போட்டுக்கொண்டு காட்டில் நடக்கும் போது தன் அச்சமில்லை 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 என்று பாரதி சொன்ன சொல்லிப்படி நடக்கும், நடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மிருகம். அப்படி இருந்து கூட அது நடந்து கொண்டு போகும்போது இடைக்கிடை நின்று பின்னால் திரும்பி பார்த்து திரும்ப மீண்டும் நடக்குமாம். திரும்பவும் கொஞ்சம் தூரம் போய் நின்று திரும்பி பார்த்து திரும்ப மீண்டும் நடக்குமாம். அதை அரி நோக்கு என்று சொல்வார்கள். அது சரியான உபமானம் எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு. நாங்கள் பயிற்சியில் கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே நிலையிலேயே பயணித்து கொண்டிருப்பதும் நாங்கள் தடக்கி விடுவதற்கு சந்தர்ப்பங்கள் கூட. ஏனென்றால் நீங்கள் ஒரே நேர ஒரே இலக்கில் கடிவாளம் போட்ட மாதிரி போட்டுக்கொண்டு போவீர்களாக இருந்தால் எங்கேயாவது மாயா சக்தி வந்து உங்களை குழப்பி விட்டது என்றால் அது என்ன மாயா சக்தியாகவும் இருக்கலாம், நீங்கள் விழுந்து விடுவீர்கள். அதே நேரம் அரி நோக்கு பார்வை மாதிரி உங்களுடைய பயிற்சியில் போய்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நிலையிலும் அந்த நிலையை நீங்களே கண்டுபிடித்து கொள்ளுங்கள். நின்று திரும்பி பார்த்து என்ன மாதிரி உங்களை பயிற்சிகள் போய்கொண்டிருக்கின்றது, என்ன தப்புக்கள் நடக்கின்றன, அதை அந்த இடத்தில் வைத்து சரி செய்து மீண்டும் சாதனை பாதையில் வீறு நடை போட்டு மீண்டும் ஒரு இடத்தில் நிப்பாட்டி மீண்டும் திரும்பி பார்த்து உங்களுடைய சாதனை பயிற்சி எந்தளவு தூரம் உங்களுடன் பயணிக்கின்றது என்பதை அறிந்து, சாதனை பயிற்சி என்று இங்கு சொல்வது முழுக்க முழுக்க பாபாஜி உங்களுடன் சேர்ந்து நடக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சத்குருவின் ஆசியுடனும் ஒவ்வொரு நிலையிலும் அதை எடுத்து 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 போவீர்களாக இருந்தால் நீங்கள் தடைக்கு விழுவது என்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் தடைக்கு விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல இருந்தாலும் நீங்கள் உங்களை நிறுத்தி பார்த்து அதை சரி செய்து போகும்போது அது பிழையாக நடந்தாலும் அதற்கு முதல் சில விடயங்கள் அதை நீங்கள் சரி செய்து கொண்டு முன்னோக்கி போவீர்களே தவிர நீங்கள் தடைக்கு விழுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. இது கிரியாயோகா சாதனை மாத்திரமல்ல சாதகர்களே, உங்களுடைய வாழ்க்கை கூட. சாதாரண உலகியல் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று முறை பிழை செய்து விட்டால் கூட, அது பக்குவப்படுற நேரம்தான் உங்களுக்கு பிழை என்று தெரிஞ்சால் கூட, அது தெரிந்தா பிறகு அதை உடலாலேயோ மனதாலேயோ வாக்காலேயோ நீங்கள் மீண்டும் செய்யாமல் இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். ஆனால் அது பிழை என்று தெரிந்த பிறகும் நீங்கள் அதை போய் திரும்பவும் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் பக்குவப்படவில்லை என்பதுதான் அதற்குரிய காரணம். இது உங்களுடைய கிரியா சாதனைக்கு மாத்திரமல்ல உங்களுடைய உலகியல் வாழ்க்கையிலும், அது உலகியல் வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லா விதமான உங்களுடைய உலகியல் வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த முறையை அறி நோக்கு முறையை பின்பற்ற வேண்டும். அப்படியான முறையை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு வரும் துன்பங்கள் குறைவாக இருக்கும். இது உலகியலை வைத்து சொல்கின்றேன் சாதகரை விட்டு. ஆகவே இந்த சத்சங்கத்தை கேட்கும் கிரியா சாதகர்கள் யோக மார்க்கத்தில் இல்லாதவர்கள் கூட இந்த தத்துவத்தை, இந்த சிவ தத்துவத்தை, இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை, இந்த கிரியா யோகத்தை உங்களுக்கு இந்த சத்சங்கங்கள் மூலம் கிடைக்கும் தகவல்களை நீங்கள் சாதகர்களாக இருந்து சாதனை செய்யாவிட்டாலும் அந்த தகவல்களை பயன்படுத்தி உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் அதை செலுத்தி முடிந்தளவு உங்களுடைய உலகியல் வாழ்க்கையை நீங்கள் சீரமைப்பீர்களாக இருந்தாலே நீங்கள் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த உடலில். அதை நீங்கள் செய்து கொண்டு போகும்போது நீங்கள் அந்த பக்குவ நிலைக்கு வரும்போது யோகத்தை நீங்கள் நாடுவீர்கள். இந்த பிறப்பிலோ அடுத்த பிறப்பிலோ ஏதோ ஒரு பிறப்பில் நாடுவீர்கள். அப்போது உங்களுடைய ஆன்மா அந்த நிலைக்கும் வந்து அந்த நிலையிலிருந்து அந்த சாதனையில் வெற்றி பெற்று ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே இவற்றை உங்களுடைய சாதனைக்கு மாத்திரமல்ல உலகியல் வாழ்க்கைக்காகவும் இவற்றை நீங்கள் நன்று அவதானியுங்கள். இவற்றை நீங்கள் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் பயன்படுத்தி உலகியல் வாழ்க்கையை நன்றாக வாழுங்கள். அதேபோல் சாதகர்களாக இருப்பவர்கள் சாதனையிலும் இதை பின்பற்றி நீங்கள் சாதனையிலும் மேலே வர வேண்டும். அதே நேரம் குடும்பத்திலிருந்து செய்யும் இந்த கிரியா யோகத்திலும் மேலே வர வேண்டும். இது ரெண்டும் உங்களுக்கு முக்கியம் என்று இன்றைய சத்சங்கத்தில் வலியுறுத்தி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இப்போது இந்த இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இன்று சாதகர்களுக்கு கூறலாம். கேள்வி பதில்களுக்கு போகும் முன் ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இந்திய சத்சங்கம் ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கமா பாபாஜி அமைச்சு கொடுத்திருக்கார், அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா பேசினாலும் நல்ல சத்சங்கம் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆணித்தரமான ஒரு அவருடைய குக்குரலால கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்திருக்காருன்றதுதான் நான் உணர்றேன். நம்ம எவ்வளோ சாதனைகள் செய்திருப்போம், பாபாஜியை பத்தி புகழ்ந்து பேசியிருப்போம், பாபாஜியை பத்தி இறந்தும் பேசியிருப்போம், இல்லைன்னா நினைச்சிருப்போம், இல்லை நினைக்காம இருந்திருப்போம். ஆனா உண்மை எதுன்னா பாபாஜி பரிசுத்தமானவர் என்றத இன்னைக்கு உணரக்கூடிய அளவுக்கு ஒரு சத்சங்கத்தை நடத்தி வச்சிட்டார். இது சாதகர் அத்தினி பேரும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது சாதகர்களும் தெரிஞ்சுக்கணும், சாதகர் அல்லாத பெரிய நிர்வாக தலைமையில இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும், பாபாஜிய நோக்கி வர்றவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்சங்கம். ஏன்னா வினை பயன் அப்படி வந்து நம்மள செயல்படுத்துது என்றது சைவ சித்தாந்த கோட்பாட்டுல அதிகமான ஒரு விஷயத்த இதுதான் கொண்டு வருவாங்க. இந்த வினை பயனை பத்தி தான் சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வினை பயன் தான் எல்லாரையும் எல்லா செயலுக்கும் உட்படுது என்ற கருத்தை வந்து சொல்லிட்டு வராங்க. இது சாதாரண நிலையில நீங்க நம்ம கேட்டோம்னா அதை ஏத்துக்காது மனசு. இதெல்லாம் சாத்தியமா? அப்படி இருந்தா இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கான்? அவங்க லட்சக்கணக்கான பேர் போயிட்டு இருக்கான், பிளேட் விட்டுட்டு இருக்கான், கப்பல் ஓட்டிட்டு இருக்கான், அதுல போயிட்டு இருக்கான். இங்க தமிழ்நாட்டுல 2-3 நேரத்துக்கு முன்னாடி இங்க சாப்பிடுறான், 3 நேரம் சென்று அமெரிக்கால சாப்பிட்டுட்டுதான் எல்லாம் சரி. அவர் எங்க சாப்பிட்டு இருந்தாலும் சரி, எங்க பேசிட்டு இருந்தாலும் சரி, எங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, ஒரே பிரபஞ்சம் தான், ஒரே சக்தி தான் இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு என்றத சைவ சித்தாந்தம் ஆணித்தரமா சொல்லுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மனதன் மனிதனுடைய மன ஓட்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் சிந்திக்கலாம். அந்த சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சிந்தனை இறைவனுடைய படைப்புல அது ஒரு பெரிய லா நடந்துட்டு இருக்கு. இத வந்து நம்மளுடைய ஆணவ மலம் மறைச்சிடுது. நம்மளோட நம்ம ஒரு ஒரு செயல் எல்லாம் சக்சஸ் ஆகி நடந்துட்டு போயிட்டே இருக்கக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாம நினைக்கிறதான் கரெக்டு, நாம செய்யறதுதான் கரெக்டு, நாம சொல்றதுதான் கரெக்டு, இப்படியே ஒரு சிந்தனைகள் நமக்கு போயிட்டு இருக்கு. இது மனிதனுடைய இயல்புதான். ஆனா இன்னைக்கு குருமார்கள் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்றாங்கன்னா இது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக ஒரு சூழ்நிலைய இறைவன் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் உருவாக்கி கொடுக்கல. இந்த சத்சங்கத்தை இந்த சொற்களை எத்தனை பேர் கேட்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். என் தரப்புல ஒரு 150 பேர் இத சிறப்பா கேட்டுட்டு இருக்காங்க. பெரிய விஷயம், எனக்கு பெரிய சந்தோஷம். அதுல நானும் ஒரு ஆளு. அதுமே அந்த தரப்புல வந்து ஒரு 1000 பேர் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு 2000 பேர் இருக்கட்டும், மீதி பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அது அவ்வளவுதான். அதை நம்ம வருத்தமும் பட முடியாது. அந்த வகையில இன்னைக்கு இந்த வினை பயனை பத்தி நம்ம கிரியா யோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், எவ்வளவு டாப்பா நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்தாலும், அந்த செயலுக்குள்ளுக்கு நமக்கு ஆணவம் வந்து நம்மள கீழே புடிச்சு தள்ளிடுன்றது பாபாஜி சொல்லியிருக்காருன்றதுனா சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். இத சைவ சித்தாந்தத்துல ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க, அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி. ஏன்னா மனிதன் வந்து ஆணவத்துல இப்படிலாம் வந்துருவான். அதே மாதிரி ஒரு பெரிய செயலை செஞ்சு ஒரே நிமிஷத்துல அந்த விஷயத்த விட்டுடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டுடும். ஏன்னுக்குன்னா அந்த உலகில் நம்ம சார்ந்து இருக்கிறதுனால அது வந்துடும். அதெல்லாம் நமக்கு விட மாட்டாரு. விடலைன்றதுக்கு நாம எல்லாம் ஒரு சாட்சியான ஆளாவும் இருக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அத மாதிரி விட மாட்டாரு பாபாஜி. அத மாதிரி விடல என்றதுக்கு நாம எல்லாமே இந்த சங்கத்துல சில பேர்கள் சாட்சியாவும் பாபாஜி அதை உணர்த்தி காட்டுறாரு. அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. அது ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிச்சு பார்க்கணும். சொல்றது ஈஸி, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில பாபாஜி நம்மளை யாருமே கைவிடல, கைவிட மாட்டார், கைவிட மாட்டாரே என்று ஊதோது சங்குன்னு சொல்லி வள்ளலார் ரொம்ப சிறப்பா சொல்லுவார். தன்னுடைய குருவை கைவிட மாட்டாரே ஊதோது சங்கு, கைவிட மாட்டார் சொல்லிட்டு நீ ஊதிக்கிட்டே இரு சங்க. அவருடைய புகழை பாடிட்டே இரு, அவருடைய புகழை சொல்லிட்டே இரு, அவருடைய அவருடைய செயலை நீ சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருந்து சொல்லுவார் வள்ளலார். அப்படி செஞ்சதுனால்தான் வள்ளலார் வள்ளலாரா ஆனார். பல கோடி பேர்களை அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்தாரு, சைவத்துக்கு கொண்டு வந்தாரு, எல்லா உயிரையும் நேசிச்சாரு. இன்னைக்கு உலகம் பூரா அவரை வள்ளலார் என்ற ஒரு வார்த்தைய சொன்னார். அதே போல பாபாஜி நமக்கு ஒரு பெரிய கலையை கொடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளை தள்ளப்பட்டிருக்கார். அது எந்த ஜென்மத்திலயோ நம்ம அவருக்கு செய்த ஒரு ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு சிறிது அளவாவது அந்த அளவுக்கு வந்திருக்கும்னா அது பெரிய அளவுக்கு வர்றவழியும் நம்மளை விடமாட்டாரு. நாம அதுக்கு தயாரா நிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம், இது எல்லாருமே நம்ம உணரக்கூடிய சத்சங்கம். எல்லாத்தையும் இந்த சத்சங்கத்தை பகிர்ந்துக்கங்க. இதை பகிர்ந்துட்டாலே இப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிற அந்த சங்கிலி தொடர் பூரா தெரியும். அதனால இந்த இந்த விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து நீங்க ஒரு தியானத்து மூலியமா பாருங்க. மேவோட்டமா பார்க்காத அப்படியே உட்காந்து கண்ணை மூடி தியானத்து மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் கிடைக்கும். சைவ சித்தாந்தம் முழுமையா படிக்கிற இந்த வார்த்தையிலே நீங்க பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் நீங்க படிச்ச அறிவுக்கு வந்துருவது. ஏன்னா சைவ சித்தாந்தத்தை படிக்கணும்னா 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கு ஒரு பெரிய காலங்கள் காத்திருக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிக்கலாம், வாய்ப்பு கிடைக்காதவங்க இந்த அறிவு நிலையே உயர்த்தி போனீங்கன்னா கிரியா யோகத்துக்குள்ள அந்த சைவ சித்தாந்தத்தையும் கூட்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா ஆக்கிக்கலாம் என்று சொல்லி இந்த சத்சங்க. நான் ஏதாவது கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தாலும் மன்னிச்சிடணும், அடியனுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் சில உணர்ச்சி, அதாவது இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம் பாபாஜி நமக்கு அமைச்சு கொடுக்குறாரு. நாமளும் அந்த அந்த நல்ல கருத்துல ஒரு அன்பை வெளிப்படுத்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும், சாதகருக்கும், சத்சங்கம் நடத்துற அமைப்பாளர்களுக்கும். இன்னும் இந்த எனக்கு ஒரு இந்த சைவ சித்தாந்த பேராசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். பாபாஜியுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த வார்த்தையை நான் கேட்கக்குள்ள ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற அந்த சங்கத்துல உள்ள அமைப்பாளர்களுக்கும் சங்கத்து தலைவர்களுக்கும் இதை கேட்கக்கூடிய நண்பர்களுக்கும் சாதகர்களுக்கும் இன்னும் மேல 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 அந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கி ரொம்ப இப்ப போகக்கூடிய காலகட்டங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரும் அப்படியே பிறண்டு போயிருக்கிறாங்க, சிந்திக்க முடியாத இருக்கிறாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லாம நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலயும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயுமே நம்ம இருக்கதான் போறோம், இப்பயும் இருக்கதான் போறோம், நாளைக்கும் இருக்கதான் போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இடம் மாறி இருப்போம், ஆனா எப்ப எங்க இருந்தாலும் அவரு நம்மளை கேட்ச் பண்ணுவார் பாபாஜி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குரு தொடரும் இறை தொடரும் என்னைக்குமே பிரியாது. அது ஆன்மாவோட என்றைக்கு என்னைக்கு அவரோ அன்னைக்கே நாமளும், ஆதி என்னைக்கோ அந்தமும் அன்னைக்குன்ற மாதிரி இறைவன் என்னைக்கோ அன்னைக்கும் நாம அவர் நம்மளுடைய அவருடைய பார்வையில தான் நம்ம இருப்போம். நம்ம அந்த செயலை செஞ்சு 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 நல்ல சாதனால முன்னேறி பாபாஜி நல்ல அன்புக்குள்ள கொண்டு வந்து அவரை நேசிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். அருமை 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 கார்த்திகேயா அவர்களே, உங்களுடைய நல்ல ஒரு விழிப்புணர்வு கருத்துக்கள் மக்களுக்கு நிச்சயமாக அது சென்றடையும். ஆனால் நான் பாபாஜியிடம் ஒன்று கேட்டேன், என்னுடைய கடைசி சத்சங்கத்திலிருந்து மணிவாசகரும் திருவாசகத்தேனும் வள்ளலார் எல்லாவற்றையும் கிரியா யோகத்துடன் இணைத்து நடத்திய அந்த அற்புதமான சத்சங்கம், நான் ஆனந்த கூத்தாடின சத்சங்கம், அதில் ஒரு தகவலை உங்களுக்கு தர மறந்துவிட்டேன். அந்த தகவலை மறந்துவிட்டேனே, இனி எப்போது நான் மாணிக்கவாசகரை பற்றி பேசுவேன் அதை உங்களுக்கு தரலாம். ஆனால் திரும்ப திரும்ப மணிவாசகரை பற்றி பேசுவதும் உங்களுக்கு அது அழுத்துவிடக்கூடாதே என்று மனதில் யோசித்து கொண்டிருந்த வேளையில் பாபாஜி இந்த சத்சங்கத்தில் அதற்கு ஒரு நிறையை இறுதியில் எனக்கு கொடுத்து விட்டார். அதை நான் உபமானமாக பாவித்து நான் உங்களுக்கு தர இருந்த கருத்தை பாபாஜி இன்று உங்களுக்கு தருகின்றார். அது என்னவென்றால், கார்த்தி ஐயா சொன்ன கடைசி வசனம், அடியேனுக்கு ஒன்றும் தெரியாது, அடியேனுக்கு நிலையில் இருக்கின்றேன், ஏதாவது சொற்களில் பிழைகள் இருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டும் என்று தன்னை சிறுமைப்படுத்தி அதில் அந்த கருத்தை சொன்னார். நான் இப்படியான கருத்துக்களை என்னுடைய பழைய வாழ்க்கையில் பெரியவர்களிடமிருந்து ஆசிரியர்களிடமிருந்து கேட்கும்போது, நான் அவர்கள் தாங்களே தங்களை சிறுமைப்படுத்துகின்றார்கள், ஆனால் அவர்கள் அதைவிட பெரிய நிலையில் இருக்கின்றார்கள், அதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கும், தங்களுடைய பணிவை காட்டுகின்றார்கள் என்றுதான் நான் நினைத்திருந்தேன், நீங்களும் நினைத்திருப்பீர்கள். ஆனால் மணிவாசகரிடம் இருந்து கிடைத்த ஒரு தகவலை இன்று உங்களுக்கு நான் தருகின்றேன். மணிவாசகர் தன்னுடைய சிவபுராணத்தில் தன்னை சிறுமப்படுத்தி 12 வரிகள் அவருடைய 95 வரிகள் சிவபுராணத்தில் பாடியிருக்கின்றார் என்று நான் போன சத்சங்கத்தில் சொல்லியிருந்தேன். அவரும் தன்னை சிறுமைப்படுத்தி, தன்னை சுருக்கி, தன்னை கீழ்நிலையில் வைத்து தனக்கு ஒன்றும் அறியேன் என்று சொல்லும்போது கூட, நான் அதில் அவருடைய பணிவைத்தான், அந்த ஆனந்த கூத்து நான் ஆடும் வரையும் அறிந்தேன். ஆனால் அந்த சிவபுராண விளக்கம் கிடைத்த போதுதான் அதற்குரிய கருத்து அது அல்ல, அந்த ஞான நிலையில் இருந்த ஞானி ஏன் தன்னை சிறுமைப்படுத்த வேண்டுமென்ற ஒரு கேள்வியை கேட்கும் போதுதான் அதில் வேறு ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் அதற்குள் புதைந்திருக்கின்றது என்றது வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த அர்த்தத்தை அந்த பொருளுரை சொன்ன ஆசிரியர் என்ன மாதிரி சொல்கின்றார் என்றால், மணிவாசகர் தன்னை சிறுமப்படுத்தியதற்குரிய காரணம், அவர் இந்த திருவாசகம் என்ற தேனை இந்த உலக மக்களுக்கு கொடுக்கும் போது தன்னை எல்லா மக்களாகவும் நினைத்து அந்த திருவாசகத்தை சிவனுடன் சேர்ந்து பாடி, தான் பாடி சிவன் அழுத, அதை உலக மக்களுக்காக அன்பு தொண்டு பக்தி சரணாகதி என்று நாங்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தில் சொல்வது போல, அந்த தொண்டை உலக மக்களுக்காக என்று நினைத்து செய்தபடியால் அவர் அந்த பாடலில் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டார் என்பதுதான் அதற்குரிய காரணமே தவிர, அவர் ஞான நிலையில் இருந்தவர், அந்த திருவாசகத்தை பாடும்போது ஏற்கனவே சிவனை குருந்தமர அடியில் சந்தித்து வந்து விட்டார், அந்த நிலையில் இருந்து கொண்டு தன்னை திரும்பவும் தான் கீழானவன் 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 என்று சொல்வதில் சிறிது சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதில் அர்த்தமே இல்லை. ஒரே ஒரு அர்த்தம்தான் சாதாரண உலகியல் மக்களுக்கு தெரியும், அது பணிவு, தன்னை பணிவாக்கின்றார், பணிவாய் வைத்திருக்கின்றார் என்று தான் நாங்கள் உலகியலில் சிந்தித்திருந்த எனக்கும் நிச்சயமாக உங்களுக்கும் அதனுடைய கருத்து. அவர் மற்றைய மக்களுக்காக எழுதிய திருவாசகத்தில் எல்லா மக்களும் அதை பாடும்போது தன்னையும் அந்த திருவாசகத்தில் உணர்ந்து பாடுவதற்கேற்ற மாதிரி, நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள், நன்மை செய்தவர்களும் இருப்பார்கள், கொடிய விஷயங்கள் செய்தவர்களும் இருப்பார்கள், அப்போ எல்லோரும் அந்த திருவாசகத்தை சிவபுராணத்தை பாடும்போது தங்களுக்கு ஏற்ற நிலையில் அதை பாடும்போது அந்த 12 வரிகளும் சிறுமையாக இருந்தவர்களுக்கு கூட அந்த சிவபுராணம் தித்திக்க வேண்டும் என்பதுதான் காரணம். அதற்கு ஒரு ஓமானமும் சொல்கின்றார்கள், அருமையான ஓமானம், அது தாய்மார்களுக்கு தெரிந்த ஓமானம். எல்லோருக்கும் தெரியும், ஒரு தாய் தன்னுடைய சிறு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது, சிறு வயதில் என்னுடைய அம்மா எனக்கும் தந்திருக்கின்றார், மதிலில் என்னை ஏற்றி வைத்து, நாங்கள் வேண்டாம் என்று சொன்னால் சாப்பாடு, எங்களுக்கு பிடிக்காத சாப்பாடாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், இது சிறு வயதில் நடக்கும் விடயம் எல்லாருடைய குடும்பத்திலும், நீங்களும் குழந்தையாக இருக்கும்போது நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீர்கள். அந்த தாய் அந்த சாப்பாட்டை எங்களுக்கு தருவதற்கு, நாங்கள் எங்களுடைய நாட்டில் அம்புலி மாமா என்று சொல்லுவோம், சந்திரனை காட்டி ஈத்துவார்கள் இரவு நேரத்தில் சாப்பாடு, அங்கே பார் அம்புலி மாமா தெரியுது, ஆ சொல்லு ஆ சொல்லு என்று தன்னுடைய வாயை முதல் ஆ என்று சொல்லுவா தாய். அதை பார்த்து நாங்கள் தாயையே நேசிப்பதால் நாங்களும் ஏமாந்து போய் நாங்களும் எங்களுடைய வாயை ஆவென்று சொல்லிக்கொண்டு சந்திரனை பார்க்கும் போது அந்த உணவை ஊட்டி விடுவாள். அதே போல்தான் மணிவாசகரும் இந்த உலகத்தில் ஆவென்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்குமாக சேர்த்து அந்த திருவாசகம் சிவபுராணம் என்ற தேனை எங்களுக்கு தந்தபடியால் ஒரு தாய் எப்படி தன்னுடைய வாயை திறந்து அது தனக்குரிய சாப்பாடு இல்லை, அது குழந்தைக்குரிய சாப்பாடாக இருந்தாலும் அது குழந்தைக்கு போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாயை திறந்து அதை உதாரணமாக குழந்தைக்கு கண்ணில் தெரியப்படுத்தி, குழந்தை அதை அறியாது தன்னுடைய வாயை திறக்கும் போது அந்த உணவை ஊட்டும் போது ஊட்டுவது போல மணிவாசகரும் இறைவனுடன் தொடர்பில் இருந்தபடியால் அந்த இறை தொடர்பை தன்னை சிறுமைப்படுத்தி மற்றவர்களுக்கும் அந்த இறை தொடர்பில் ஆர்வம் பெற வேண்டும், அதை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னை சிறுமப்படுத்தினார் என்று அதில் கருத்து கொடுக்கப்பட்டதை கேட்டும் ஆனந்த கூத்தாடினேன். எவ்வளவு அற்புதமான விடயங்கள்! அதை அன்று தவறவிட்டு விட்டேனே, இனி இது எப்போது நான் இதை சொல்லலாம் என்று இருந்த நேரத்தில் இன்று கார்த்திகேயா அவர்கள் இறுதியில் அவருடைய உரையை அவருடைய வளமை போல அவர் கூட தன்னை சிறுமப்படுத்தி கதைப்பது, அவர் சிறுமியானவர் அல்ல, இருப்பினும் தன்னை பார்த்து இன்னும் நான்கு ஆன்மாக்கள் இந்த சத்சங்கத்தையோ இந்த கிரியா யோகத்தையோ பின்பற்ற வேண்டும், அதற்கு மற்றவர்கள் உலகில் இருப்பவர்கள் தன்னை பற்றி என்ன நினைத்தாலும் தனக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அவர் தொண்டிலேயே இருக்கின்றார் என்ற ஒரு நற்காரணத்திற்காகத்தான் அவர் தன்னை சிறுமைப்படுத்தி பேசுகின்றார். அதை நான் தொடக்கத்தில் பணிவென்று நினைத்து கொண்டிருந்த எனக்கு மணிவாசகரின் தேனாக தித்திக்கும் திருவாசகம் உணர்த்தியது 3 நாட்களுக்கு முன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமா.
ஓம் சிவாய நமா.
இப்போ